வன்மை தர்மாகமத்தின் வைத்த பொருள் வன்மை தர்மாகமத்தின் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதஞ்சே அந்தி நிற தந்தி முகத்துந்தி வைத்தங்கரனை பந்த மரப்புந்தியுள் வைப்பற்றம்பலம் பார்வதி வதையே மடி தாடும் அடிமை கண் அன்றி
எல்லையில்லாத பெருங்கருணை என்பது நமக்கு வந்து இந்த உலகத்திலே மனித பிறவியை தந்து அந்த மனித பிறவியிலேயும் அவன் பிரியமாக வாழ்கின்ற இந்த பாரத நாட்டிலே தமிழ்நாட்டிலே பிறக்க வைத்து அதற்கு மேலாக அவனை நினைக்க வைத்தது பெருங்கருணை. அந்த நினைப்பு நன்றாக நிலை பெறுமாறு அந்த நிலை பெற்றதினாலே நாம் நிலை பெறுமாறு நினைப்பு நிலை பெறுமாறு நினைப்பு நிலை பெற்றதினாலே நாம் நிலையான பேற்றை பெறுவதற்காக நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவான்னு சொல்றார்களவா அப்பர் சுவாமி.
நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா என்று பேசுகிறார்கள். அப்படின்னா இப்ப நிலை இல்லாமல் இருக்கிறோம்.
நிலை இல்லாமல் என்று சொன்னால் இங்கு அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இங்கே புவனங்கள் தோறும் சுற்றி கொண்டிருக்கின்ற உயிர்கள், புவனங்கள் தோறும் சுற்றி கொண்டிருப்பதாகிய உயிர் ஓரிடத்திலே இன்பத்தை, பேரின்பத்தை, நிலையான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு நிலையாக இருக்கின்ற இடம்தான் அந்த குஞ்சித பாகம். இருப்பா இருந்திட பேரின்ப விழிக்கே என்பது தாய்மான ஒரு பாட்டு. அதையால அந்த நிலைவேறாகிய பேரின்பத்தின் உயர்ந்து ஆன்மா சிவானந்தத்தில் அழுந்தி வேறு துன்பமில்லாமல் மகிழ்ச்சியிலே எப்போதும் இருக்கின்ற இடம்தான் அந்த குஞ்சித பாதத்தினுடைய நிழல். அப்படிப்பட்ட அந்த நிழலிலே தங்குவதற்கு தகுதியுள்ள ஆன்மாக்கள் மிக குறைவு. அந்த நிழலிலே போய் வசிப்பதற்கு தகுதி நிறைய வேண்டும். சாதாரண தகுதியினாலே அந்த நிழல் கிடைக்காது. இப்ப நல்ல பங்களாவில் எல்லா வசதியும் உள்ள நல்ல பங்களாவில் இருக்கணும்னா வசதி எவ்வளவு இருக்கணும்? அதுபோல நிறைய புண்ணியங்கள் இருந்தா தான் குஞ்சிதபாத நிழலிலே தங்கும்படியான பேர் கிடைக்கும். உயிர் குஞ்சிதபாதத்தினுடைய நிழலிலே தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பக்குவத்தையும் அதனுடைய புண்ணியத்தையும் அளவிட்டு சொல்ல முடியுமா? அளவிட்டு சொல்ல முடியாது. புலநெறியின் புலநெறினே தருள் வழி போய் போதாமான் தன் வழியை புத்தின்ற மலவழி விட்டு அகல அறா உண்ட மதிபோல் விளங்கி ஆடும், மதிபோல் விளங்கி மாறியாடும் தலைவனடி நிழல் விரியா பேரின்ப கதியடைந்தான் தமிழர் கோமான் என்பது திருவிளையாடல் குலோத்துங்க பாண்டியன் அப்படி அடைந்தான் என்று சொல்லுகிறார். புலநெறி நீத்து அருள் வழி போய் போதாமான் தன் வழியை புத்தி நின்ற மலவழி விட்டு அகல அறா உமிழ்ந்த மதி போல், அறா உமிழ்ந்த இப்ப அறா விழுங்கன மதி போல இருக்கிறோம். இப்ப மதி என்பது ஆன்மா, அறா என்பது மலம், அறா என்பது மலம், அனோமலத்தால விழுங்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஒளி எல்லாம் குன்றி போயிருக்கும். அறா விழுங்கன மதிக்கு ஒளி இருக்குமா? இருக்க இப்ப அறா உமிழ்ந்தோ அறா உமிழ்ந்த மதி போல் விளங்கி மாறியாடும் தலைவனடி நிழல் பிரியா பேரின்ப கதியடைந்தான் தமிழர் கோமான் என்பது திருவிளையாடல் புராணம். ஆகையினாலே குஞ்சிதபாத நிழலிலே தங்குவதற்கு தகுதியை உண்டு பண்ணுவதற்காக பரமேஸ்வரன் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் இந்த ஞான சாத்திரங்களும் ஞானியர்களையும் நமக்கு தந்தது. அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி. இப்ப பிள்ளைய படிக்க நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொள்கிறோம், எப்படியாவது இவனை கலெக்டர் ஆக்கி விடணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன முயற்சி பண்ணுகிறோம், எவ்வளவு உனக்கு ஏதுவதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். கலெக்டர் ஆகணும்னு சொல்லி தந்தை என்ன பாடுபடுகிறான், அத்தனை பாடுபட்டு சில பிள்ளைகள் அவன் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ற பிள்ளைகள் நிறைய இருக்கு. தந்தையின் குறிப்பின்படி நின்று, தந்தையின் குறிப்பின்படி நின்று அதில் வெற்றியை பெற்று நல்ல தகுதியோடு உள்ள ஒரு பதவியில இருக்கிற பிள்ளைகள் குறைவு. ஆன்மா எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தன் குறிப்பிலே இருக்கிறது தவிர தன்னை தந்தவன் குறிப்பிலே இல்லை. ஆன்மா இருக்கிறது தன் குறிப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது தவிர தன்னை தந்தவன் குறிப்பிலே நடக்கவில்லை. மனைவி கணவின் கணவன் குறிப்பின்படி நடக்க வேண்டும், மாணவன் ஆசிரியன் குறிப்பின்படி நடக்க வேண்டும், பிள்ளை தந்தையின் குறிப்பின்படி நடக்க வேண்டும், மாணவன் ஞானாசிரியன் குறிப்பின்படி நடக்க வேண்டும். அதைத்தான் திருவாசகத்தில் குதுகுதிப்பின்றி நின்று எண்குறிப்பே செய்து நெங்குறிப்பில் விதுவிதுப்பேனு விதி கண்டாய். இதுதான் திருவாசக அழகு. குதுகுதிப்பின்றி நின்று எண்குறிப்பே செய்து நின்குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய். உன்குறிப்பில் இருந்து விலகுகின்ற என்னை விடுதி கண்டாய். வேற யாருந்து இனிய மதுமது போன்ற என்னை வாழைப்பழத்தின் மனங்கணிவித்து எதிர்வது எப்போது பயிர்வை கையில பரம்பரை. பாட்டு பாத்தீங்களா எப்படி?
அதனாலே வந்து ஆன்மாக்கள் சிவன் அருளி செய்த வேதாகம ஆதி முதலியான நூல்களும் அந்த வேதாகம ஆதி முதலாக அதன் சாரமாக வந்த ஞான சாஸ்திரங்களும் தோத்திரங்களும் புராணங்களும் எல்லாமே என்ன சொல்லுகிறது என்று சொல்லாவிட்டால் பதியோடு சேரும், பாசத்தோடு சேரும், பதியோடு சேரும். உனக்கு பலகாலும் சொல்லுகிறேன், உனக்கு பலகாலும் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சல் வல்வனைப்பட்டு ஆழ்கின்றாய். நான் ஒண்ணும் சொல்லல, நீ அங்கிட்டு போகாது இங்கிட்டு போன சொல்ல வேற ஒண்ணும் சொல்லல. உன்னைய நீ போயிட்டு இந்த பக்கம் போவாத, திருடர்கள் உன்னிடத்துல இருக்கிற செல்வத்தை பிடுங்கிக்குவான். இந்த பக்கம் நல்ல பதில், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வனைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமற் காப்பான ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்லுகின்றேன் பல்வா வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்பது திருவாசகம். மனத்தை புத்திய அறிவை போய் தொட்டுற மாதிரி சொல்றது திருவாசகம், சுடுற மாதிரி சொல்றது திருவாசகம், தொடர மாதிரி சொல்றது திருவாசகம். அதனாலே வாழ வேண்டியது என்று சொன்னால் எது 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 வாழ்வு என்று சொன்னால் வாழ்வை தந்தவன் குறிப்பில் நின்று வாழ்வதுதான் வாழ்வு. வாழ்வை தந்தவன் அன்னகத்தே வந்து அவன் குறிப்பில் நின்று வாழ்வதுதான் வாழ்வு, அல்லாதது தாழ்வு. வாழ்வா தாழ்வா? பாசத்தோடு சேர்ந்தால் தாழ்வு, பதியோடு சேர்ந்தால் வாழ்வு. பாசத்தோடு சேர்ந்தால் தாழ்வு, பதியோடு சேர்ந்தால் வாழ்வு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் பல வகையான முயற்சிகளை எடுத்து அதற்கு மேலாக இந்த ஞானாசிரியர்கள் மூலமாக ஞான சாஸ்திரங்களை நமக்கு தந்தது பெரும் கருணை. ஞான சாஸ்திரங்களை தந்தது பெரும் அந்த கருணையை உணர்ந்து அந்த ஞான சாஸ்திரங்களை ஓதி உணர்ந்து வீடு வேறு பெற்றவர்கள் என் இல்லாதவர்கள் தான், பிறப்புகின்றவர்கள் எண்ணில்லாதவர்கள் தான், பெற்றவர்களும் எண்ணில்லாதவர்கள் பிறப்புகின்றவர்கள் எண்ணில்லாதவர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா உலகத்தொகையை பார்க்கும் போது இது குறைவாகும், உலகத்தொகையை பார்க்கும் போது இந்த தொகை குறைச்சலாத்தான், குறைச்சலாத்தானே இருக்கும், அதிகமா இருக்குமா? எப்படி அதிகமா இருக்கும்? பேற்றை தருவதாய் சிவஞானத்தை கொடுப்பதாய் இருக்கின்ற இந்த நீரில வர்றதுன்னா எல்லாரும் வர முடியுமா? வர முடியும். அதனாலே இது குறைவாகத்தான். ஆகவே இந்த நெறியிலே நிற்பதற்கு நம்மை தூண்டுவது திருவுருள், அந்த நெறியில் நிலைத்து வைப்பதும் திருவுருள், பெற வைப்பதும் திருவுருள், எல்லாமே திருவுருள். அப்படிப்பட்ட அந்த திருவுருளினுடைய கருணையினாலே இந்த ஞான சாஸ்திரங்கள் ஆகிய 14 சாஸ்திரங்களும் திருமுறைகளும் சிவ புராணங்களும் பயிலுவதற்கு கேட்பதற்கு அளவில்லாத புண்ணியம் பண்ணியனோட தான் அந்த நூலோடு தொடர்பு. நேற்று கூட இங்கே நூலை பற்றி சொன்னேன் நிறைய. அதனாலே அப்படி அந்த நூல்களோடு ஞான நூல்களோடு ஓடுவன் தொடர்பு வச்சுக்கிறான்னா அவன் ஞானி ஆயிடுவான். அது சும்மா உறுதிக்கிட்டே இருக்கும். எது அந்த ஞான நூல்? இழுக்கல் உலையுளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையாறு வாய்ச்சு. வழுக்கலத்தர போறவனுக்கு ஊன்றுகோல் எப்படி அவனை விழாமல் தாங்கிக் கொள்ளுமோ காப்பாற்றுமோ அது போல ஒழுக்கமுடைய பெரியவருடைய வாய்ச்சு. அதனால ஞான நூல் என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி படிச்சிருந்தானு வச்சுக்க மனசுக்கு வந்து வரும்போது அவையால கடவுளை நினைக்க செய்யும், வணங்க செய்யும், வாழ்த்த செய்யும், அந்த வழியில தூண்டு. ஆகவே அப்படிப்பட்ட முறையில் தான் இந்த சாத்திரங்கள்ங்கிறது தனிச்சிறப்புடையது, ஞான சாத்திரங்கள் என்பது தனிச்சிறப்புடையது. அந்த ஞான சாத்திரத்துல இந்த உண்மை விளக்கம் என்கின்ற நன்னூலிலே இப்பொழுது 35வது பாடல் பற்றிய விளக்கம். பரமேஸ்வரன் அண்டம் பிண்டம், அதாவது அண்டம் பிண்டம் இரண்டிலையும் இருக்கிறார்.
அண்டத்திலும் இருக்கிறான், பிண்டத்திலும் இருக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா உள்ளேயும் இருக்கிறான், வெளியிலையும் இருக்கிறான். அண்டம் என்பது வெளியில் இருப்பது, பிண்டம் என்பது உள்ளே இருக்கு. பிண்டத்துக்கு ஆகிய பிண்டம் என்கின்ற உடம்புக்கு உள்ளே இருக்கிறான், வெளியிலே இருக்கிறான். வெளியிலையும் இருக்கிறான், உள்ளே இருக்கிறான்னா அவன் பேசாம இருந்துட்டான்னா இதுவும் பேசாமே தான் இருக்கும். வெளியில இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் பாட்டுல பேசாம இருந்தான் வச்சுக்கோ, அண்டமும் பேசாம தான் இருக்கும், பிண்டமும் பேசாம தான் இருக்கும். இயங்கா அவன் இது இயங்குவதற்காகத்தான் அவன் என்ன பண்றான், ஆடுகிறார் என்று நூல்கள் சொல்ல. ஆடுதல் என்பது இயங்குதல், இயக்க வைக்க அவன் இயங்குகிறான். அதனாலே உயிர்கள் வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், தன்னியல்பிலே வந்து இயங்கி பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாது. அது சின்ன பிள்ளையை போல உயிர்கள், சின்ன பிள்ளை அது தன் இயல்பா உணவை தேடி அது உண்ண முடியாது. தாய் ஊட்டினால்தான் உண்ண முடியும். உணவு உணவையோ உணவினுடைய தன்மையை அறிந்து தனக்கு தகுந்த உணவை அறிந்து அது உண்ண முடியாது. தாய் ஊட்டினால்தான். அதுபோல உயிர்களாகிய இந்த குழந்தைகள் தாயாகிய பரமேஸ்வரன் ஊட்ட உண்ணுகிறது, ஊட்ட. ஆனால் எல்லாம் என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா, நாமே உண்ணுகிறோம். அதுதான் பெரிய ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை முட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்றவனை காட்டுவிப்பானும் இருவனை பாச கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவனுண்டே தில்லை அம்பலம். இப்ப உண்ணும் போது என்ன நினைக்கிறான், யாராவது நினைக்கிறானா, நம்மதான் இந்த மாதிரி இந்த வழிக்கு வந்தபடினாலே அஸ்திர மந்திரத்தால புரோச்சித்து கவச மந்திரத்தால சுத்தி அதுக்கு மேல முத்திய மஞ்சரத்தை சொல்லி ஆசமனம் பண்ணிட்டு கடவுளை நினைத்து சாப்பிடுறான்னு நமக்கு சில நெய்திகளை தீட்சை பெற்றவாளுக்கு அது வந்திருப்பதனால அந்த மாஜிகிறோம். மற்றவர் யாரு நினைக்கிறான், இந்த உணவு நம்முடுதுன்னு நினைக்கிறான், தான் உண்ணுகிறோம்னு நினைக்கிறான். அதனாலே உண்ணுதலும் உறங்குதலும் எல்லாமே அவனுடையதுதான். அதற்காகத்தான் அவன் என்ன பண்றான்னா இந்த இயக்கம், இயக்கம் என்றால் அசைதல், அசைதல், அசைதல் என்றால் ஆடுதல் என்று ஆடுதல். அது ஆடுதல் என்பது என்றால் இந்த பொம்மைகள் உயிர்கள் வந்து பொம்மைகள் ஓன்றும், உயிர்கள் பொம்மைகள் ஓன்றும். மரப்பாவை, தோற்பாவை, தோற்பாவை, தோற்பாவைன்னு இருக்குது அல்லவா, பொம்மை கூத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கிறீங்களா, பொம்மலாட்டம். அந்த பொம்மைகள் என்ன பண்ணும் என்று கேட்டால் ஒண்ணும் பண்ணாது, காட்டு வித்தாலும். அதையாலே பொம்மை ஆட வேணுமானால் அந்த பொம்மை இயக்க அந்த கூத்துக்காரன் என்ன பண்ணணும், பொம்மையினுடைய உருவத்துல ஒரு கயிறு, தான் காலில் ஒரு கயிறு, கையில் ஒரு கயிறு, இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பொம்மையை இருக்கும். அவன் பேசாம இருந்தானா பொம்மைக்கு கீழே கிடக்கும். பேச தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேன் திருவாசகம், தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேன். அதுபோல இந்த உயிர்களாகிய பொம்மைகள் பொம்மை கூத்தாடியாகிய சிவபெருமானாலே இயங்கி கொண்டு இருக்கிறது. தூங்க வச்சா தூங்குது, திங்க வச்சா திங்குது, நடக்க வச்சா நடக்குது, படுக்க வச்சா படுக்குது, அப்படித்தானே இருக்குது. அதனாலே இந்த பொம்மைகள் செயல்படுவதற்காக இயங்குவதற்காகத்தான் அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று நூல்கள் சொல்லுவார். ஆரணம் அனைத்தும் நின்று, ஆரண அனைத்து நாம் நின்று ஆடுதும் என்று சொல்லும் காரணம் காலந்துக்கு கருத்திடம் காண மாட்டா என்பது கோயில் புராணம். ஆரணம் வேதமாகமங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எம்மை பத்தி சொல்லும் போது ஆடிக்கொண்டிருக்கிறான் சுவாமி, ஆடுகிறான், ஆடுகிறான், ஆடுகிறான் என்று சொல்லுவதை தவிர அது காரணம் காலம் திக்கு கருத்து இடம் இதைகள் எல்லாம் அதுக்கு தெரியாது என்று பதஞ்சலி முனிவருக்கு சொல்றாரு சௌரமான். ஆகையினாலே அப்படி உயிர்கள் இயங்குவதற்காக, உயிர்கள் வாழ்வதற்காக உயிர்கள் ஒடுங்குவதற்காக, உயிர்கள் சிவானுபவத்தை பெறுவதற்காகத்தான், அந்த ஐந்தொழிலும் செய்வதற்காகத்தான், அந்த பஞ்ச கிருத்தியத்தை செய்வதற்காகத்தான் அந்த ஆட்டமே. அந்த திருக்கூத்துல இருந்துதான் நம்ம கூத்து எல்லாம் நடக்கும். நம்ம கூத்து நடக்குதுன்னா அந்த திருக்கூத்தின் மூலமாக நடக்கும். அவர் அவர் வினைக்கு தகுந்தவாறு ஆட்டுகிறான், அதுதான் அவரவர் வினைக்கு தகுந்தவாறு உயிர்களை ஆட்டு.
இந்த பஞ்சகிருத்தியம் இவனே செய்கிறான் என்பதை காட்டுவதுதான் நடராச திருவி. பஞ்சகிருத்தியம் ஆகிய அஞ்சு தொழில்களையும் நான் ஒருவனே செய்கிறேன். பரமா செய்கிறான், விஷ்ணு செய்கிறான், உருத்தரன் செய்கிறான், மகேசன் செய்கிறான் என்றதெல்லாம் உபசாரமே தவிர உண்மையாக செய்வது நான், உண்மையாக செய்வது நானே என்பதை காட்டுவதுதான் இந்த நடராச திருவி. எல்லாம் விளங்குதா? என்ன காரணம் என்றால், அந்த திருமேனியில இருக்கின்ற அந்த குறிப்புகள், உருவங்கள், அந்த அமைப்புகளை பார்த்தாலே எல்லாம் விளங்கும். அந்த வழக்கத்தை அந்த பாட்டில் இருக்கிறது. ஒரு கையில துடி, துடினா உடுக்கை, ஒரு கை அமைத்த கரம், ஒரு கை அமைத்த கரம், ஒரு கை நெருப்பை ஏந்திய கரம், ஒரு திருவடி ஊன்றியது, ஒரு திருக்கரம் வீசியது, ஒரு திருக்க ஒரு திருவடி தூக்கி, இப்படி இந்த 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 குறிப்பினாலேயே இவன் பஞ்சகிருத்தியை இவன் தான் செய்கிறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். வேற ஒருவருக்கு இந்த மாதிரி அடையாளம் கிடையாது, வேற எந்த மூர்த்திகளும் இந்த மாதிரி அடையாளம் கிடையாது. நான்கு திருக்கரம், இரண்டு திருவடி, ஆறு உறுப்புகள், அஞ்சு தொழிலை செய்யும். ஆறு உறுப்புகள், அஞ்சு தொழிலை செய்யும். ஒரு தொழிலுக்கு மாத்திரம் ரெண்டு உறுப்பு, ஒரு தொழிலுக்கு மாத்திரம் ரெண்டு உறுப்பு, அது எதுக்கு தெரியுமா? ஒரு தொழிலுக்கு ரெண்டு உறுப்பு, அந்த தூக்கிய திருவடியே காட்டுகிற திருவடி, காட்டுகிற திருக்கரம், தூக்கிய திருவடியே காட்டுகிற திருக்கரம், தூக்கிய திருவடி தான் முத்தியை கொடுக்கறது, அதை காட்டுறது இந்த இடது திருவடி. இந்த ஒரு தொழிலுக்கு வந்து இரண்டு உறுப்புகளை பயன்படுத்துறாராம். பெருசு படைப்புக்காக என்ன பண்ணிருக்காரு? உடுக்கையை வச்சிருக்கிறார். உடுக்கை படைப்பு குறிப்பு என்ன காட்டுதுன்னா, அதை அடிச்சா என்ன பண்ணுவாங்க? அப்பதான் தோற்றம். மாயையை அடிச்ச உடனே, சிவசக்தி போய் தூண்டின உடனே மாய வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணுது? உயிர்களை மாயிலிருந்து தூண்டுது. சிவசக்தி மாயையை தூண்ட மாயையில இருந்து உலகத்தை படைக்கும். அதுல இருந்து மற்றைய தேவர்கள் எல்லாம் படைச்ச அப்புறம் உலகத்தை படைக்கும். விளங்குத? அதனாலே அந்த துடி என்பது நாத ஓஷ, அது ஓஷ. அந்த அதை தொட்ட உடனே சத்தம் வருது அல்லவா, அந்த குறிப்பு தான் உலகம் தோன்றுதல். அதுல தோன்றுதல், ஒளி தோன்றுதல்லவா, புரியுதா? ஒளி தோன்றுதல்ல, மாயையில் உடுக்கையிலிருந்து ஒளி தோன்றுவது போல மாயையில் உலகம் தோன்றுவது, உலகம் தோன்றுவது. அதனாலதான் தோற்றம் துடி அப்படின்னு, தோற்றம் துடி. அதனை படைப்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால், உயிர்களை படைக்கிறது இல்லை, உயிர்களை படைக்கிறது இல்லை. உயிர் எப்போதும் உள்ளது, கடவுள் எப்போதும் உள்ளவர், பாசம் எப்போதும் உள்ளது, தான் சைவ சித்தாந்த அடிப்படை. உயிர்களை ஆண்டவன் படைக்கிறதே இல்லை, இருள் எப்போதும் எவ்வளவு உயிர்கள் மலத்தில் அழுந்தி இருவினையும் தன்மைகளுக்கு ஈடான யாக்க அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் அலையில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றார் என்பது சிவபிரகாசம். இன்னும் பின்னாடி வர்ற பெரிய நூல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்து இதில் கேட்க முடியாத கருத்துக்களாக இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இது பாலபாடப்பத்த ஒன்றாவது படிக்கிறது. இன்னும் பெருசு நிறைய கிடக்கும். அது நீங்கள் வந்து ஊக்கத்தை தரணும் சொல்கிறவனுக்கு ஊக்கம் தரணும். ரொம்ப ஆர்வமாக வரணும். உயிர்களை அனாதிமலத்திலே அனாதிகாலத்திலே கேவலத்திலே ஆணவ மலத்திலே அழுந்தி கிடக்கின்ற உயிர்களுக்கு உடம்பு உலகம் போகம் புவனங்களை தருவதுதான் படைப்பு நுயிர். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த எமை அது கேவலத்திலே அனாதிகாலத்திலே ஆணவ மலத்தில் அது கேவலாவத்தின்னு சொல்றது. ஆணவத்தினால செய்யப்பட்ட ரூம் ஆணவ மலமாயி ரூம் ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் பிறந்த குழந்தை என்ன அறிவு இருக்கும் அதுக்கும் கண்ணு இல்லை அது இருட்டுல கிடந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை எப்படி சீவிக்கு என்ன பண்ணும். அப்படி அனாதிகாலத்திலே கேவல மலத்திலே கேவலத்திலே ஆணவ மலத்திலே கிடந்த உயிர் ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவிய போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு ஆணவ மலத்திலே கட்டுப்பட்டு கிடந்த இந்த உயிர்களை வெளியில் விட்டு வெளியில் விட்டுத்தான் என்பதுதான் மாயாமலத்தில் ஊத்தியது. வெளியில் என்பது மாயாமலம் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அல்லலாம் காப்பிட்டு என்று சொன்னால் அதனால கட்டுப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ளே அடங்கி கிடக்கும்படியாக செய்து கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாங்காப்புட்டு அல்லலாங்காப்புங்கிறதா இந்த கண்மமலம் ஆகிய காப்பு தத்துவங்களாகிய காப்பு தத்துவங்களாகிய அல்லலாங்காப்புட்டு அதற்கு சேர்ந்த பேரிட்டு உயிர் பின் உடலுக்குள்ள இருக்கிறவர்களையும் பேர் இல்லை வெளியில வந்த வருபாடு அப்புறம் பேர் பேரிட்டு மெய்யென்று பேசும் பால் பொய்யுடல் பிளக்க விலை அமுதமூட்டி சரியாகட்டும். ஆகவே இப்படி படைப்பு என்பது உலகம் உடல் இவைகளை படைத்து உயிர்களுக்கு படைத்துக் கொடுத்தல் உயிர்களுக்கு படைத்து உயிர்களுக்கு உடம்பை படைத்துக் கொடுத்தல் உடம்பை தான் படைக்கிறாரு உயிரை படைக்கிறது இல்ல உலகத்தை படைத்து தருகிறார் வசிப்பதற்கு உலகத்தை அதுதான் படைப்பு அதைத்தான் தோற்றம் துடியதில் தோயும் திதி அமைப்பில் திதி என்றால் காத்தல் மரத்தை நட்டு வச்சவன் தண்ணியை ஊற்றுவது போல படைச்சவன் சோறு போடுவான் இலை போட்டவன் சோறு போடுவான் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழமொழி கட்டி ஊட்டிக்கலாம் இலை போட்டவன் இலை போட்டவன் கேட்டான் சோறு போடுவான் நம்பிக்கை இருக்கு இலை போட்டவன் சோறு போடுவான் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழம் அதனால இப்படி படைச்சானா படைக்க நான் தான் படைக்கிறேன் அதுக்கு மேல காப்பவனும் நானே துடி தோற்றம் துடியதில் தோயின் திதி அமைப்பில் அமைப்பு அமைத்தகரம் தோயின் திதி திதினா காத்தல் அமைப்பு காத்தல் என்பது உலகங்களில் உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே இந்த உடம்பு நிலை பெறுவதற்காக செய்கின்ற உபகாரம் உடம்பு நிலை பெறுவதற்காக செய்கின்ற உபகாரம் எல்லா செயல்களிலும் அவனுடைய உபகாரம் ரொம்ப இப்பதான் பார்த்தா தான் தெரியும் சாஸ்திரம் கண்டு ஞானக்கண்ணை கொண்டு பார்த்தா தான் தெரியும் அறிவு உடம்பு கரணம் கருவி கண்ணு காரு கை மூக்கு எல்லாம் நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும் இதெல்லாம் ஏதாவது கோளாறாயினா சாப்பிட முடியாது இல்லவா கண் பார்க்கவனும் கை எடுக்கவனும் நாவு இதுக்கு மேல ருசி பார்க்கணும் நாவு இது நல்லது கெட்டது இது புளிச்சது சளிச்சது எரிச்சது கசப்பு எல்லாம் தெரியும் அதுக்காக இப்படி எல்லா வழியிலையும் உபகாரம் இருந்தா இந்த உபகாரம் ஆர்வம்னா இத நினைச்சா இத்தனை உபகாரம் பண்ணி வச்சிருக்கிறார் இதெல்லாம் ஒவ்வொரு செயலிலும் அவருடைய திருவருள் இருந்து நமக்கு துணை செய்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் தோயின் திதி அமைப்பில் தோன்றியது நிலைத்திருக்கிறது அப்புறம் நிலைத்திருக்கின்ற உடலானது உயிர் கழிவு கிடையாது
உயிருக்கு அளவே கிடையாது. கிழிஞ்சு சட்டை கிழிஞ்சு வச்சுனா நூறு சட்டை போட்டுக்கிற மாதிரி. அதுதான் சங்காரம். அந்த சங்காரம் தான் வைத்த சங்காரம். நித்த சங்காரம், வைத்த சங்காரம், சுத்த சங்காரம், உயித்த சங்காரம்னு நாலு. அதுல சங்காரம் தான் உடம்பை மாற்றுவது, உடம்பை சங்காரம் பண்றது, உயிரை வந்து மாயையில உடுக்குவது, அல்லது அதுக்கு தகுந்த பாவபுண்ணியத்துக்கு தகுந்தாற் போல் லோகங்களுக்கு போய் சொல்லுவது. பாவம் பண்ணவனை கீழே போய் சொல்றது, புண்ணியம் பண்ணவனை மேல போய் சொல்றது. உயிர்களையும் படைத்து காத்து அழிச்சு மறைச்சு அருள். அதனாலே இப்படி சங்காரம் என்பது உயிர்களை உடம்பு விட்டு நீக்குதல் சங்காரம். அது பின்னாடி வருது, நிறைய வருது, அது இளைப்பாற்றுதல் என்று சித்தியார்ல சொல்லும் சங்காரம். என்ன காரணம் என்று கேட்டால், இந்த உடம்போடவே இருக்க முடியாது. இந்த உடம்பு பல காலங்களுக்கு இந்த உடம்பு உபயோகப்படாது. மண்பானையாவது ஒழுங்கா பத்திரமா வச்சிருந்தோம்னா எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் வச்சிருக்கலாம். இந்த பாத்திரம் வளத்திடை முற்றத்தோர் மண்குண்டு, குளத்திடை மலத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும், குளத்திடை மண்குண்டு குயவன் வணைந்தான். குளத்திடை மண்குண்டு குயவன் வணைந்தான். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறை போதும் வையாறு. ஏண்ட நேரத்தை போய்கிட்டு. அதனாலே இப்படி வந்து சங்காரம் என்பது உடல் ஓரளவுதான் கருவீரணம் பொருத்தமாக இருக்கும் வாழ்றது. அதனால சங்காரம். அந்த சங்காரம் எது காட்டுது என்றால் நெருப்பு காட்டு.
அதனாலதான் இறந்தவன் எல்லாத்தையும் புசுக்கணும்னு சொல்றது, சுடணும்னு சொல்றது, தெரியாத குருட்டு போய எல்லாம் புதைக்கணுங்கிறான்.
சமாதி ஞானிகளை வைக்கிறார்களே, அது வந்து அந்த தேகம் சிவன் போன பிற்பாடுவோட இருந்து அருள் செய்வதற்கான தகுதியுடைய ஞானிகளை சமாதிக்கிறது.
அதினங்கள்லாம் சமாதி வைக்கிறார்கள்லவா,
அந்த மாதிரி ஞானிகள வந்து தீயில கொடுத்தனா கோயில நெருப்பு வச்சது மாதிரிங்கிறார் திருமுக. ஞானிகள் உடலுக்கு தீ வச்சா கோயிலுக்கு நெருப்பு வச்சது மாதிரிங்கிறார். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு சமாதி. அப்புறம் மற்ற ஞானி எல்லாமே வந்து சாம்பலாக்கணும். இதுதான் நல்லா சொன்னாரு, சாட்சியிடும் அங்கியிலே. அங்கினா என்ன? நெருப்பு சங்கார். அது நெருப்பில் போட்டவனுக்கு பிறப்பு இல்லை, நெருப்பில் போட்டா பிறப்பு இல்லை. அதனாலதான் வந்து நெருப்பு உருத்தரம், உருத்தரனுக்கு பிறப்பு இல்லை, பிரமாவுக்கு பரப்பு உண்டு மண், விஷ்ணுவுக்கு பரப்பு உண்டு தண்ணீர். அதனாலதான் தகனம் பண்ண போகணும். விட்டு விட போகுது உயிர், விட்ட உடனே உடலை சுட்டு விட போகின்றார் சொல்றது. எரிக்கிறவனுக்கு பரப்பு இல்லை, இல்லை என்பது என்பது ஒரு உபசாரம் தானே தவிர முழுவது உண்மையாக. இந்த எரிப்பினாலே பரப்பு இல்லை என்பது உண்மை என்பதும் உண்மைதான். அது எப்படின்னு கேட்டா, அதனாலே அந்த எரிப்பினாலே அவனுக்கு வந்து அடுத்தாற் போல இந்த தேகம் வேண்டா என்கின்ற ஒரு குறிப்பு அதுல தோன்றும். அப்படி தோணும் போது அந்த ஆன்மாவுக்கு அதனால அதுல ஒரு பிரசன்டேஷன் கிடைக்கும், பரப்பை நீக்குவது. அதனால தகனம் அவசியம், தகனம் தான் முக்கியம். தகனம் பண்ணி அந்த சாம்பல் எலும்பு புண்ணிய நீதியில் கரைக்கிறோம். இந்த கிரியைகளினாலே அந்த ஆன்மாவுக்கு. ஆகவே அப்படி சாட்சியிடு அங்கீரே சங்காரம் ஊற்றமா. இது படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்று உடலையும் சொன்னாரா. சாட்சியிடு அங்கீரே சங்காரம் ஊற்றமா. ஊன்று மலர்ப்பதத்தை உற்ற திரோதம்,
ஊற்றம் என்றால் உறுதியாக ஊன்று மலர்ப்பதற்கு பாரு, முயலகனை ஊன்றி இருக்கிறார் பாரு, வலது திருவடியை ஊன்றி இருக்கிறார, அந்த ஊன்றி இருக்கிற திருவடிதான் உனக்கு மறைத்தல் தொழிலை செய்கிறது. மறைத்தல் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு உலக போகங்களிலே விருப்பத்தை கொடுத்து கண்மத்தை அனுபவிக்க செய்து அந்த கண்மத்தை நிவர்த்தி செய்வதற்காக வினைய அனுபவிக்க செய்து வினைய ஒழிப்பதற்காக சிவனை மறந்து உலகத்திலே அழுந்தி சுத்திதான் சுருக்கம். இதே மறைத்தல் அதுல ஏராளமா இருக்கு. மறைத்தல் பிரிவு நிறைய இருக்கு. அதுவே வருகிற ஜென்மம் தெரியாது, சென்ற ஜென்மமும் தெரியாது, நாளைக்கு என்னன்னு தெரியாது, எந்த ஜென்மத்துக்கும் இது தெரியல, பல ஜென்மங்களுக்கு இது தெரியல. மறைத்தல் பேர் உபகாரம், படைத்தல் உபகாரம் பேர் உபகாரம், காத்தல் பேர் உபகாரம், அழித்தல் பேர் உபகாரம், மறைத்தல் பேர் உபகாரம். அதுக்கு மேல முத்தியை சொல்லவா வேணும்? அளவில்லாத உபகாரம். இதெல்லாம் இங்க இந்த சாஸ்திரங்கிட்ட வரும்போதுதான் இந்த உபகாரத்தை பத்தி தெரியும். சுவாமியினுடைய உபகாரத்தை பத்தி இந்த இடத்துக்கு வரும்போதுதான் தெரியும், இந்த இடத்துக்கு வரும்போதுதான் தெரியும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களை செல்லுவேன். பதினோராம் சூத்திரம் சிவஞான போது யாருக்கு சொல்லு தெரியுமா? ஜீவன் முத்தருக்கு. ஜீவன் முத்தர்னா புரியுதா? சிவத்தை தான் பார்த்து கொண்டு தெரிவாங்க. எங்க சுத்தினாலும் சிவன் தான் தெரியும் உங்களுக்கு, உலகம் தெரியும். அப்படிப்பட்டவங்க சிவன். ஜீவன் முத்தர்கள் தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கீங்களா? மிக்கதூர் பக்குவத்தின் மிகு சத்தினி பாதம் மேவுதலும் ஞான விளைந்தோர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதளத்தில் புகழ் சீவன் முத்தராய். பாட்ட கேட்டீங்களா? ரொம்ப கவனமாக கேட்கணும். ஒவ்வொரு வாக்கியங்களும் எல்லாம் ரத்தனங்கள். இப்ப வந்து அருணநிதி சிவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுது, இப்ப அருணநிதி சிவாச்சாரிய சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மிக்கதொரு பக்குவத்தின் மிக்கதொரு பக்குவம் அதான் நாலாஞ்சத்தினி பாதம் தீவிரதர சத்தினி பாதம். மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதர சத்தி அப்படிப்பட்டது. அதான் மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சத்தினி பாதம் மிகு சத்தினி பாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து ஓர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதளத்தில் புகழ் சீவன் முத்தாராகி தக்க பிரியா பிரியம் இன்றி விருப்பு விருப்பல் தக்க பிரியா பிரியம் பிரியம் இல்லாமலும் வெறுப்பில்லாமலும் விருப்பு இல்லாமலும் வெறுப்பு இல்லாமல் தக்க பிரியா பிரிய இன்றி ஓட்டில் தவனியத்தில் சம புத்தி வண்ணி. தங்கத்திலையும் மண்ணோட்டிலையும் ஒரே மாதிரி புத்தி, தங்கமும் மண்ணோடவங்களுக்கு ஒரே மாதிரி ஓடிஞ்சொம்பொண்ணும் அவங்கதான் சிவன் உத்தரம். தக்க பிரியா பிரிய இன்றி ஓட்டில் தவனியத்தில் சம புத்தி வண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவன் அவரை அவன் இவரை விடாதே. இந்த தன்மை இந்த நிலையை என்னன்னு சொல்றது? உறைந்து இவன் அவரை அவன் இவரை விடாது உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்போம். அவங்கதான் சிவன் முத்தர்கள். அந்த ஜீவன் முத்தர்களுக்கு சொல்லுது இந்த உபகாரத்தை. அந்த ஜீவன் முத்தர்களுக்கு உலகத்திலே வசிக்கும் போது ஜீவன் முத்தருடன் உலகத்தில் வசிக்கும் போது ஓரொரு கால் மாயே கண்ணம் முதலான மலங்களாலே ஓரொரு காலம் சிவனை மறக்கும்படியான நிலை கூட உண்டாகல். சிவன் முத்தருள் கூட உண்டாகல். அந்த வேளையிலே இந்த நினைவை நினை. எந்த நினைவே? நீ பொருளை பார்க்கிறாயா? கண்ணு தானே பார்க்குது. ஆமா. அது கால் காட்டுறா? உயிர் காட்டுது. உயிர் காட்டுதா? சரி,
அதுபோல கண்ணுக்கு உயிர் பொருளை காட்டுவது போல உயிராகிய உனக்கு சிவன் காட்டுகிறான். அந்த உபகாரத்தை நினைச்சு அப்படி சொல்ல புரியுது. அந்த இடம் கண்ணுக்கு பொருளை காட்டுது அல்லவா உயிர், உயிருக்கு ஆறு காட்டுறான்னா சிவன் காட்டு. கண்ணுக்கு உயிர் காட்டுவது போல உனக்கு சிவன் காட்டுகிறார். அது காட்டு உபகாரம், அந்த உபகாரம். பொழுது திருச்சினாப்பள்ளிக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கோ, ஒருத்தன் அவன் என்ன பண்ற இந்த பக்கமா போன்னு காட்டுறான், கட்டுறானா ஒண்ணும் தெரியாதவனுக்கு காட்டினா அவனுக்கு என்னமா இருக்கும், திகைத்து நின்றவனுக்கு காட்டினா என்னமா இருக்கும். நல்ல உபகாரம், நன்றியா மிக்க நன்றி. இது சாதாரண ஒரு உபகாரம், ஆனால் உயிருக்கு உயிராக உடனிருந்து காட்டிக்கொண்டே இருக்கிறான். உயிருக்கு உயிராக உடனிருந்து காட்டிக்கொண்டு இருக்கின்ற இந்த உபகாரத்தை நினைத்து நீ அப்படி, இந்த உபகாரத்தை நினைத்து, இந்த உபகாரத்தை நினைக்கிறதா அவசியம். அது இந்த உபகாரம் மறக்கிறது உயிர்களுக்கு ஒரு இயல்பு. உபகாரத்தை மறக்கிறது உயிர்களுக்கு ஒரு இயல்பான புத்தி. நன்றி மறத்தல் இருக்குது உயிர்களுக்கு, அது இயல்பான குணம், இயல்பான குணம். அதுக்கு மேற்கோள் கொடுக்கிறார், என்னென்றி ஒன்றால் உயிரில்லை செய் நன்றி ஒன்று மகிழ்ச்சு சொல்றார். அதனாலே அப்படி கண்ணுக்கு உயிர் காட்டுவது போல உயிருக்கு சிவன் காட்டுகிறான் என்று இந்த உபகாரத்தை நினைந்து நீ அயரா அன்பு செலுத்து. அப்படி அயரா அன்பு செலுத்துவது, அயரா அன்புதுன்னா மறவாத பேரன்பு செலுத்து. அதனாலே நீ சிவன் திருவடியை சேருவாய். அயரா அன்பின் அறங்களல் செலுத்து, அயரா அன்பின் அறங்களல் என்பது. ஆகையினாலே இப்படி படைத்தல் உபகாரம், காத்தல் உபகாரம், அழித்தல் உபகாரம், மறைத்தல் உபகாரம், அனுக்கிரகத்தை சொல்லி முடியாது. அனுக்கிரகத்தை உபகாரம் என்று சொல்லவே முடியாது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. அதுக்கு வார்த்தை அது, இதுக்கு நன்றியோ அந்த அந்த உபகாரத்துக்கு இன்ன வார்த்தைன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. அது திருக்கோவையால சொன்னார் மாணிக்கவாசுவார், ஓங்கும் உருவிடம். இப்படிப்பட்ட விடம் அது, ஓங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தான் ஓங்கும் உருவிடம். அந்த உடத்துக்கு அடைமொழி கொடுத்தாரு பார்த்தீங்களா, உருவிடம் ஒப்பற்ற விடம், அது மாதிரி விஷயம் கிடையாது. ஒப்பற்ற விடம் ஒரு விடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் உருவன். தேவர்கள் எல்லாம் உயும்படியாக தாங்கிய உருவன், சாவாமல் காத்தவரா, சாவாமல் காத்தவரா தாங்கும் உருவன் தடவரவாய். அந்த பெருமானுடைய தில்லைக்கெடுத்தார் போல் இருக்கின்ற சுனையிலே விழுந்து விட்டேன், சுனையிலே விழுந்து விட்டேன், சிவகங்கை சொல்லக்கூடாது, விழுந்து விட்டேன். தாங்கும் உருவன் தடவரை வாய் மலையை அடுத்திருக்கின்ற சுனையிலே விழுந்து விட்டேன். அந்த சுனையினுடைய ஆழமோ அளவில்லாது. இந்த சுனையினுடைய ஆழம் அளவு சொல்லும். ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்தும் போய் உம்பருய அன்று தாங்கும் ஒருவன் தடவரவாய் தளங்கும் அருவி வீங்கும் சுனை புனல். வீங்கும் சுனை புனல்ங்கிறத விஷயம் இருக்கு, அவ்வளவு பெரிய ஆழம், அவ்வளவு பெரிய அகலம் உடைய சுனை. விழுந்துட்டேனா சுனை என்ன விளங்குது இல்ல விளங்குதா, நீர் நீர் நீர்நிலை கடல்ல கடல் அப்படி விழுந்துட்டா, விழுந்த நேரத்துக்கு இந்த தலைவர் வந்து என்ன கை கொடுத்து இருக பிடிச்சு மேல கரையில் விட்டார். அவர் வந்து அந்த நேரத்துக்கு என்னை தூக்கி கரையில் விடலைன்னா நான் இறந்தே போயிருக்கேன். அப்படி காப்பாற்றினவருக்கு நான் என்ன நன்றியை சொல்றேன், நன்றிக்கு வார்த்தை இருக்கிறார். பார்த்திருக்குதா? ஓங்கும் உருவடம் உண்டு அம்பலத்து உம்பர் உயன்று தாங்கும் ஒருவன் தடவரவாய் தளங்கும் அருவி வீங்கும் சுனைப்புணல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அரியேன் சிறியேன் சொல்லும் வாசகம். சொல் வாசகமே எனக்கு தெரியல, என்ன நன்றி சொல்வது, எந்த வார்த்தையினாலே நன்றி சொல்வது தெரியவில்லை. திருக்கோவையார் வாங்கும் அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அரியேன் சிறியேன் சொல்லும் வாசகம். அதனாலே இப்படி இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசை கடல் உருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்றார் போல பெரிய புராணத்திலே. அளவில்லாத காலம் அளவில்லாததாயிருக்கின்ற பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை எல்லையில்லாத கருணையினாலே எடுத்து முத்திக்கரையிலே சேர்க்கின்ற அந்த செயல்தான் அந்த தூக்கி எதிர்வடி செய்யும் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு தோற்றந்துடியதனில் தூயும் திதி அமைப்பில் சாற்றியிடு அங்கியிலேயே சங்காரம் ஊற்றாமா மூன்று மலர்பதத்தை உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை நான்றன தூக்கியது. அதனால இந்த துக்கிய திருவடி பார்ப்பதற்காகத்தான் கீழ இருந்து சுவாமியை கும்பிடணும். துக்கிய திருவடியை பார்ப்பதற்காகத்தான் நடராசர் அப்படி இருக்காரு, கீழ இருந்து கும்பிடணும். அதனால நடராச திருமேனியை போல ஒரு திருமேனி அமைப்பு வேற கிடையாது. அதனால அந்த திருமேனிக்கு தனிச்சிறப்பு ஆகையினாலே இப்படி இந்த பஞ்சகிருத்தியங்களை இதை ஊன நடனம்னு சொல்றது. ஊன நடனம்னு சொல்றது, ஊன நடனம்னா உலகியலிலே ஆன்மாக்களை செலுத்துவது ஊன நடனம். ஆன்மாக்களை செலுத்துவதனால அதுக்கு ஊன நடனம். ஊன நாடகம் ஆட்டு வித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடு வித்தவா, நைய வையக துடைய விச்சை என்பது திருவாசகம். திருவாசகம் ஆகையினால இப்படி உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரம்தான் பஞ்சகிருத்தியம். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள். ஆக பஞ்சகிருத்தியத்தையும் யார் செய்கின்றார் என்றால் ஒருவனே செய்வார். உலக யாவையும் தாமுளவாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் எங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அவர் தலைவர் இருப்பா. ஆகையினாலே இப்படி வஞ்சகிருத்தியத்தையும் செய்கின்ற தெய்வம் வேறு இல்லை என்பது இதிலிருந்து புரிஞ்சு. இந்த ஐந்து தொழிலையும் செய்கிற தெய்வம் வேறு எதுவும் கிடையாது. பரமவிஷ்ணுகளே கிடையாது. இன்னும் குட்டிச்சாமி பட்டிச்சாமிக்கெல்லாம் எங்க இருக்கு இங்க வேலை? இங்க வேலையே கிடையாது. அது குட்டி குடிக்கிற சாமி விளங்குதா? அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. சாஸ்திரங்கள் எங்காவது இருக்கு? இல்லவே கிடையாது. ஆகையினாலே இப்படி தோற்றந்துடியதனில் தோயின் திதி அமைப்பில் சாற்றியீடு அங்கீர சங்காரம் உற்றம ஊன்று மலர்ப்பதத்தை உற்றது ரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தை நாடு என்று இந்த ஊன்றத்தை சொல்லி அதுக்கு மேல ஞான நடனம்னு சொல்றார். இது முத்திய மாத்திரம் சொல்லு, அதனால இது ஞானம். இந்த பாட்டு முத்தியை மாத்திரம் சொல்லு. எப்படின்னு கேட்டா உயிர்களுக்கு எதனாலே பிறவி வந்தது என்று கேட்டால் மலத்தாலே பிறவி வந்தது. மலத்தின் மூலமாக பிறவி வந்தது. அது அது நினைச்சு பார்த்தா எல்லா மலமே உடல் மலம், உள்ளம் மலம், உயிரும் மலம், எல்லா மலம் அடுக்கு மலம்னா அடுக்கு. அதைத்தான் சொன்னார் திருவாசகர். செடுக்க மலத்திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த படுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவியேன் புழுக்க நுடை புன்குரம்பை புன்குரம் என்ன உடம்பு புழுக்க நுடை புன்குரம்பை
பொல்லா கல்வி ஞான அமிழாளுக்கு மனத்து அடியேன் உடையாயும் அடைக்கலமே
என்பது அடைக்கலம். அதனாலே இந்த சரக்குகள் எல்லாம் வேறு எந்த பட்டணத்திலையும் கடைகளிலையும் வாங்க முடியாது, வாங்க முடியாது. அதனாலே இந்த செய்திகள் கிடைக்கும் போது அதை சேகரித்து வைத்து கொள்ளணும். நடம் கிடைச்சப்ப அப்படி எடுத்து பார்ப்பது, பார்க்கும்போது ஆகா கடவுள் உபகாரம் இப்படியா, கண் பார்க்குது அதுல அவன் கலந்திருந்து உபகாரம் பண்றானான், வாய் சுவைக்குது அதுல அவன் கலந்திருந்து உபகாரம் பண்றானான், இது புளிப்புன்னு கண்டுபிடிக்குது, இது இனிப்புன்னு கண்டுபிடிக்குது, கசப்புன்னு என்னமாய்யா படைச்சிருப்பான், எல்லா தசைகளும் ஒரு மாதிரி தான், நாவும் தசையினால பண்ணதான, என்னமாய்யா இது மாத்திரம் இத்தனையும் கண்டுபிடிக்குது. மூக்கு கிட்ட வந்தவொடனே வாசனையை கண்டுபிடிச்சு விடுது, நல்ல வாசனை கட்டவன் கண்டுபிடிச்சு, இத்தனை உபகாரங்களை அவன் பண்ணி வச்சிருக்கான். ஆகையினாலே இப்படி இந்த உபகாரத்தை எண்ணினாலே கடவுளிடத்துல அதுதான் இந்த ஞான சாஸ்திரங்களை கேட்கணும், இல்லையா மறந்து விட முடியாது. பல பேர் நினைக்கலன்னா இந்த அளவுக்கு வந்து கேட்டு இல்ல உபகாரத்தை நினைக்கணும். பிரத்யட்சமா தாய் செய்யற உபகாரத்தை மறந்துடுறேன், தந்தை செய்த உபகாரத்தை மறந்துடுறேன், மறக்கிறான் இல்லையா? கண்டிப்பா அது மனைவி வந்துட்டா கேட்க வேண்டியது. இது நுட்பமாக கடவுள் செய்த உபகாரத்தை அறிவினாலே ஞான நூல்களாலே ஆய்ந்தறிய வேண்டியதாக உள்ளது. ஆகவே இப்படி சொல்லி அதுக்கு மேல இந்த ஞான நடனம் இருக்கு, இத பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஆன்மாக்களுக்கு சகசமலம் என்பது ஆணவமலம், அதற்கு மேலே வந்து இந்த சகசமலத்தை நீக்குவதற்காக சேர்த்த மலம் தான் கர்மமலமும் மாயாமலம். சகசமலமாய அணவமலத்தை நீக்குவதற்காக சேர்த்த மலம் தான் மாயாமலமும் கண்ணமலம். அணவமலை எப்படிப்பட்டது என்றால் உமி போன்றது, உமி சுத்தமாக அரிசி ரூபமே தெரியாமல் மறைப்பது. மாயாமலை எப்படிப்பட்டது என்றால் தவிடு போன்றது, அதனுடைய இயல்பான நல்ல சுத்த நிறத்தை தெரிய விடாமல் மறைத்திருக்கிறது தவிடு. கண்ணமலை எப்படிப்பட்டது என்றால் முளை போன்றது, மறுபடியும் பறக்க வைப்பது. முளை என்றால் அந்த கண்ணு மலத்தை தான், முளையத்தான் போய் அரிச்சுக்கிட்டு வந்தார், கண்ணு மலத்தை அரிச்சுக்கிட்டு வந்தார் முளைக்க விடாம. மாயா மலத்தை பறிச்சார், வேரோட பிடுங்கினார். ஆனா மலத்தை அறுத்தார், சுட்டு விட்டார், அறுத்து சுட்டு கட்ட அறுத்து என ஆண்டு என்பது இளையான்குடி மாறநாயனார் கூட. மூணு மலமும் போனதுனால அவர் முளைக்கல, மறுபடி பறக்கவில்லை. அதனாலே பறப்பு எதனாலே வருகிறது என்று கேட்டால், கர்மமலத்தாலும் மாயாமலத்தாலும் அணவமலத்தாலும் பிறப்பு. இந்த மூணு மலத்தையும் நீக்குவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. இப்ப உடம்புல இருக்கிற அழுக்க நீக்கி இருக்கிறமா? இதுவரையிலும் வஸ்திரங்கள்ல இருக்கிற அழுக்க நீக்கி இருக்கிறமா? நீக்க நீக்க வந்து கொண்டே இருக்கிறோம். உயிரில் இருக்கிற அழுக்கு நீக்கணும்னு சாதாரண வேலை, இப்ப உயிரே தெரியாது, அதுல இருக்கிற அழுக்கு நீக்கிறோம். ரொம்ப கடுப்பு, ரொம்ப கடுப்பு. அதனாலே இப்படி அழுக்கிலேயே குளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உயிர் அழுக்கிலே குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். மலத்தில குளிக்குதான்ப்பா, திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் ஊடும்படி கொடி கட்டின. ஆணவ மலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்குது, மாயா மலத்துல குளிக்குது, கண்ம மலத்துல கழிக்குது, கழிக்குது. இப்ப உலக போகங்களில கழித்து இருக்கிறான் என்று சொன்னால் மலத்துல கழிச்சுக்கிட்டு, மலத்தை கழிக்காம மலத்தில கழித்து கொண்டிருக்கான். நகரம் புரியுதா? மலத்தை போக்காமல் மலத்துல குளிச்சுக்கிட்டு உடம்பு வாழ்க்கையிலே உலக சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டு முடிவுகள்னு இருக்கிறான்னா
பாலும் பயம் மலத்துல மாயா பழத்துல குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கழிப்பும் இவனுக்கு நிலையா இருக்க போறது இல்லை. இந்த கழிப்பும் இவனுக்கு நிலையா இருக்க போறது இல்லை. ஏதாவது உடம்பு கோளாறு வந்தாலுமே அனுபவிக்க முடியாது, தொலைஞ்சது. அல்லது இருக்கிறது போனாலும் தொலைஞ்சது. அல்ல எல்லாமே இருந்தா கூட ஆயுஷவலி அனுபவிக்க முடியாது. கடிவீரணம் கட்டு பூச்சுன்னு வச்சுக்கோ, அனுபவிக்க முடியாது. நல்லா முறுக்கு தின்னுக்கிட்டு தானே பல்லு பிரிச்சுன்னு என்ன. அது போல உலக போகங்களில் இதுக்கு உருட்டு முண்டது மலத்துல குளிச்சு வேற ஒண்ணும் இல்லை. அதனாலே உலக போகங்களை பிரமஞானிகள் விருப்பார்கள், அஞ்ஞானிகள் விருப்பமாக அதிலேயே மூழ்குவார். அஞ்ஞானிகள் மூழ்குவார்கள், விஞ்ஞானிகள் விருப்பார்கள். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன். ரெண்டு கொண்டாட்டு சொல்றாரு, ரெண்டு வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன். விளங்கும் குலைக்காதுடை வெறியன் என்பது சுந்தர தேவா. அதனால உலக போகம் சேரு, பேற்றை தவஞ்சற்று இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சேற்றை கழிய சேருதான் ஒன்னே நினைச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் சேருதான். அது வேணா இறக்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆகையினாலே இந்த சேற்றினாலே என்ன வரும் என்று கேட்டால் பிறப்பு உண்டாகும். இந்த சேற்றிலேயே இப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன வரும், பிறப்பு உண்டாகும். இப்படியே தொடர்ந்து ஆயிரம் பரப்பு, அப்புறம் ஜேரு பரப்பு ஜேரு அப்புறம் இறக்க. ஆகவே இந்த மூன்று மரத்தையும் தொலைக்க, மூன்று மரத்தையும் தொலைக்கிறவே நான் தான் காட்டாரா சார். நான் தான் மூன்று மரத்தையும் தொலைக்கிற வேற எவராலையும் மலத்தை தொலைக்க முடியாது. எல்லா மல சகிதர்கள், நான் தான் மல ரகிதம், எல்லாமே மல சகிதர்கள். இது சுப்பிரமணிய மல சகிதர்
எல்லாமே மலத்தை உடையவர்கள்.
தங்க கட்டு சிவன்
மலன்
மலன் அமலன் படவடியா. மற்ற தெய்வங்கள் எல்லாம் மல சகிதர்கள், சிவருமான் மல ரகிதம். மற்றவர்கள் எல்லாம் சமலர்கள், இவன் அமலன் விமலன். விமலன் என்றாலும் அமலன் என்றாலும் உண்டு. மற்றவர்கள் சமலர்கள், சமலர்கள் சா போட்டா மலத்தோடு கூடியவர்கள். சா போட்டா வர முடியும், சா போட்டா மலத்தோடு கூடியவர்கள். வீ போட்டா இல்லை, வீணா இல்லை, சான உண்டு. சமலம் நிமலன் அதுதான், நிமலன் விமலன் அமலன் எல்லாம் ஒண்ணுதான். நிமலின் விரம்பாளுக்கு அதனாலே இப்படி பிறவியை ஒழித்து உயிருக்கு முத்திய கொடுக்கிறவன் நான் என்று காட்டுவதுதான் இந்த திருக்கூத்துங்கிறார். அது எதனால காட்டுகிறேன் தெரியுமா, மாய இதனை உதவி, மாயாமலத்தை உதவி, வல்வினையை சுட்டு, வல்வினையை சுட்டு, மலன் சாய அமுக்கி முயலகன ஆணவ மலத்தை அமுக்கி அருள் தானடு, மாயாமலத்தை உதறி, கண்ம மலத்தை சுட்டு, ஆணவ மலத்தை அமுக்கி, அருமையான மாயை தானே உதவி. மாயைங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம வசிக்கிறது உலகம் உடம்பு எல்லாமே மாயாமலம், மாயாமலம். அதனாலதான் இருக்கிறாப்புல இருக்குது, அப்புறம் இல்லாம புரியுது. மாயாமலம் கண்மலம் என்பதுதான் செய்கின்ற வினைகள், செயல்கள், செயல்கள் கண்மலம். அணவமலம் தான் சகசமா இருக்கிறது, கூடவே இருக்கிறது, எப்போதும் இருக்கும். அணவமலம் முத்தியிலும் அணவமலம் உண்டு. இந்த நூல்ல கடைசியில் சொல்றார் சாமியோட இருக்கிறோங்கிற அணவமல்ல. அந்த முத்தி காலத்திலே அணவமலம் வலிமையற்று இருக்கும் உயிரோடு. சுத்தமா அணவமலம் இல்லாமல் போச்சுன்னா சுவாமியே இருக்கும். சாமியும் சிவத்துக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு, அங்கேயும் சிவத்துக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு உண்டு. வலிமை இல்லாமல் ஆணவமலமானது வலிமை கெட்டு போய் அடங்கி இருக்கும். இப்ப நம்ம அடக்கிக்கிட்டு இருக்கு. ஆனவங்கள நம்ம அடக்கி அங்க அடங்கி, அதனால முத்திக்கால முத்திதனில் மூன்று முதல் மொழியக்கள், முத்திதனில் மூன்று முதல் மொழியக்கள் சுத்த அனுபோகத்தை துய்த்தலனு மெத்தவே இத்தை விளைவித்தல் மலம் இன்பம் கொடுத்தல் இறை அன்புடனே கொண்டு கண்டுகொள் அப்பா என்பது கடைசியாக வரும். அதனாலே இப்படி மாயாமலத்தை உதறி கண்ணமலத்தை சுட்டு, கண்ணமலங்கிற வினைய சுட்டு போடணும். அதைத்தான் வருத்தார் முளைய சுட்டு விட்டாரா வருத்தால புரியுதா? முளைக்காது. உனக்கில்லாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்தவன், உனக்கில்லாததோ வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே என்பது திருக்கடுக்குன்ற பதி. ஆகையினாலே அப்படி கண்ணமரத்தை சுடுதல் என்று சொன்னால் செயல் எல்லாவற்றையும் சிவன் செயலாக எண்ணுதல், சிவன் செயலாக எண்ணுதல். நான் செய்தேன் என்று எண்ணாமல் சிவன் செய்கின்றான் என்று எண்ணினாயானால் கண்ணமலத்தை சுட்டு விடுகிறாய். நான் செய்கிறேன் என்று எண்ணினாயானால் கண்ணமலா நல்ல தளச்சு கிளச்சு வருது. அப்படின்னா சிவன் செய்கின்றான் என் செயலாவது யாதொன்றுமில்லை இனித்தையுமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அந்த செயலுக்கு வந்துட்டீங்கன்னா கண்மலம் தொலைஞ்சு போகும். அந்த நிலைக்கு வந்துட்டா கண்மலம் தொலைஞ்சு போகும். விளங்குதா? மாயாமலம் தொலைகிறதுக்கு அதை உதறி போடணும். எல்லாமே புடிச்சுக்கிட்டு இருக்கப்படாது, எல்லாத்தையும் உதறி விட்டுரும். என்ன உலகப்பற்றிலிருந்து சிறிது சிறிதாக நீங்கி கொண்டு, சிறிது சிறிதாக உடனே விலக முடியாது. ஆமா, உலகில் வாடும் போது தாமரையில தண்ணீர் போல வாழ்ந்தது. அதற்கு மேல ஆணவ மலத்தை சிவன் அருளால அடக்குவது, இதெல்லாம் செய்கிறவன் நான் தான் என்று காட்டுவது. இதை நான் இப்படி செஞ்சு என்ன பண்றேன்னா உயிருக்கு முத்தியை கொடுக்கிறேன். நன்னும் பிறவி ஒழித்து, பிறவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளர் எத்தனை சமயம் இருக்குது? அந்தந்த சமயங்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கிறான் பாரு. அவன் ஒருத்தனாலையும் முடியாது. என்னால ஒருத்தனாலும் முடியுமே தவிர எவனாலையும் முடியாது அப்படின்னு அவர் சொல்றாராம் சிவருவரும். நன்னும் பரவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளரில் யானே வல்லன். ஏனா பதமேல் வண்ணந்துகள் பொருட்களல் அணிந்து, திருவடியிலே ஒரு வீரக்கடலை கட்டி ஒரு மணி கட்டி இருக்கணும். ஒரு கடல் அணிந்து மதுகை கொடியும் வெற்றி கொடியை நாட்டி, மதுகை கொடியும் கட்டி அரு பெண் அம்பிகை கண் காண நடம் சீவானந்த பெருந்தொருக்கோள். திருவாதவுரில் புராணம், திருவாதவுரடிகள் புராணம். அதனாலே பிறவியை ஒழித்து முத்திய கொடுப்பதற்கு நானே வல்லன் என காட்டுவதுதான் இந்த திருக்கூத்துனார். அதான் இந்த வெற்றி வீரக்கடலை கட்டி இருக்கிறான், தாண்டவம் ஆடுறான். என்ன காரணம்? ஆன்மாக்களுக்கு ஆனந்தமாகிய முத்தியை கொடுப்பவன் நானே, அதனாலதான் நான் ஆனந்த தாண்டவம் ஆடுறேன். இந்த குறிப்பில இருந்து தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா?
தெரியும்.
வேற எந்த தெய்வங்களுக்கு இந்த அடையாளம் கிடையாது தெரியுமா? வேற எந்த தெய்வங்களும் கிடையாது. நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு இன்னும் சமய கடவுளரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் பொற்கடல் அணிந்து மதுகை கொடி, மதுகை கொடினா வெற்றி கொடி, மதுகை கொடியும் கட்டி அரு பெண்ணம்பிகை, அரு பெண்ணம்பிகை கண் காண நடன் செய்வான் அந்த பெருந்திருக்கும் என்பது திருவாதவுரில் புராணம். அதைத்தான் மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த வெள்ளத்தே ஆன்மாவை தான் எடுத்தல் தானந்த யார் வரதம் தான். மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மகஞ்சாய அமைக்கருள் தான் எடுத்து நேயத்தார். ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தான் எடுத்தது. ஆனந்த வாரியம் இருக்குதா? ஆனந்த
ஆனந்த வாரியத்தில்
ஆனந்த வாரியதில்
வாரியதில்
வாரி வாரினா கடன்
ஆனந்தம்
ஆனந்த வாரியதில் வாரினா கடல், ஆனந்த கடலிலே ஆன்மாவை தான் அழுத்த தான் எந்த யாரு பரதம். இந்த பரதத்தினுடைய உண்மை இந்த வேலைக்காக, எந்த வேலைக்கு? இந்த மரத்துல குடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரே அதை சுத்தம் பண்ணி விட்டு, அதை அலங்காரம் பண்ணி, அதை ஆனந்தத்தில் மூழ்கும் முடியாக செய்வதற்காகத்தான் இந்த வேலை. எந்த வேலை? இந்த கூத்தாடுற வேலை. அதனாலதான் தில்லை தரிசனம் தான் தரிசனம், சிதம்பர தரிசனம் தான் தரிசனம், சிதம்பர தரிசனம் தான் முத்திய குறிப்பு. சிதம்பர தரிசனத்தினாலே முத்திங்கிறது இந்த குறிப்பு அல்லாத, சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்திங்கிறது இந்த. அதனால சிதம்பரத்துக்கு மேல ஒரு தலம் கிடையாது. கோயில் புராணத்துல காசியிலே இறந்தால் முத்தி, ஆனால் சிதம்பரத்தில் இருந்து ஒருத்தன் காசிக்கு போனான்னா முத்தி இல்லையா? காசியில இறந்தால் முத்தி அல்லவா? முத்தி தானே. ஆனா சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போய் முத்தி அடையலாம்னு போனான்னா முத்தி இல்லை, கிடையாதான். நீ நேரம் சிதம்பரத்துக்கு போட, எங்காண்டா வந்த அப்படின்ட்டு விஸ்வநாதர் நாங்க தரமாட்டேன். அங்க இருந்து காசியில இருந்து ஒருத்தன் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தி உண்டான். அப்ப சிதம்பரத்தை பார்த்தோம், தேசமார் மன்றகன்று, மன்றுனா சிதம்பரம், ஒளி பொருந்திய தேசமார் மன்றகன்று சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதிதரும் என்று அணைந்தால், தில்லை கதிதரும் என்று அணைந்தார் பாசமது அகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனது அருள் இறக்கத்தை எல்லாம் யார் சொல்லுவார்? கோயில் புராணம் அது வருது. அதனாலே இப்படி பரமேஸ்வரனுடைய எல்லை இல்லாத கருணைதான் இந்த திருக்கூத்து. திருக்கூத்து என்பது எல்லையில்லாத கருணையை காட்டும், எல்லையில்லாத கருணையை காட்டும். அவன் எல்லையில்லாத ஆற்றலை காட்டுவது இந்த திருக்கூத்து. எல்லையில்லாத அஞ்சு துளியிலும் சாதாரண வேலையா? நம்ம ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறது சாமானியமா இல்லையே? ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறது பெக்கிறது சாமானியம் இல்ல, வளர்க்கறது விளங்குதா? அவன் எத்தனை கோடி பிள்ளைகளையும் பெற்று வளர்க்கிறான், வேண்டியதெல்லாம் செய்கிறான். அனந்த கூடி பிள்ளைகள் என்பார் குமரகுருவர். அனந்த கூடி பிள்ளைகள் என்பார். எத்தனை பிள்ளைகள்? அனந்த கூடி பிள்ளைகள் குமரகுரு சார். ஆகையினாலே இப்படி அளவில்லாத ஆற்றலையும் அளவில்லாத அருளையும் முத்தியை கொடுப்பவன் நானே என்று காட்டுவது என்றிருப்பது இந்த திருச்சி. மாயதன உதறி வல்வனையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தான் எடுத்தல் தானந்த யார் பரதம். இந்த கூத்துனால அவருக்கு ஒரு பிரயோசனமும் கிடையாது. இந்த கூத்துனால அவருக்கு ஒரு பைசாலாபம் கிடையாது. எல்லாம் நமக்கு, எல்லாமே நமக்கு. அதைத்தான் திருவாசகம் என்ன பண்ணுச்சு, தலைய வச்சா வணங்க, வாய வச்சா வாழ்த்த, இணங்குவதற்கு சீரடியாரில் வச்சான், அதோட இல்லாம எல்லாரும் பார்க்கும்படியாக காணும்படியாக அம்பலத்தில் வெளியில நின்று ஒரு அம்மாவை பார்வைக்கு போட்டுட்டு இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த உபகாரத்தை நினைச்சு பாருங்க. இந்த உபகாரத்தை நினைஞ்சு நினைந்து அந்த உபகாரத்தை மிகுதியாக நினைந்து நான் வந்து பூக்குவோமா, வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து வைத்து புரியுது இல்ல? அவன் வச்சான் வச்சுன்னா புரியுது இல்ல? வணங்க தலை வைத்து வேற தலையை வச்சிருந்தான் அந்த உடம்புக்கு சக்கனுக்கு வச்சாப்புல என்ன கதியா? வேற தலையை வச்சிருந்தான்னு வச்சுக்கப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல அவனா பார்த்து வச்சான, நம்ம என்ன பண்ண? வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணி அவனும் அறைக்குள்ளேயே இல்லாம வெளியில அம்பலத்தில் வந்தான். இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பருவான். அனங்கூடு அணி அனங்குன்னாதி விசவகாமி, அனங்குடு அணிதில்லை அம்பரத்தை ஆடுகின்ற குணம் கூற அந்த குணத்தை மிகுதியாக கூறன மிகுதியாக இந்த கருணை மிகுதியாக பாடி குணங்கூறப்பாடி ரம்பு ஒளி என்பது திருவாசகம். திருவாசகம்னா திருவாசகம். ஆகையினால என்பருடைய பிரிவுகளை இப்படி இந்த பஞ்சகிருத்தியத்தையும் ஆன்மாக்களுக்கு முத்தி தருகின்ற அந்த குறிப்பையும் மலத்தை நீக்குகின்ற இந்த செயல்களையும் சொல்லி இந்த இரண்டு பாடல்களிலே நமக்கு காட்டுகிறார் இந்த ஆசிரியர். அதற்கு மேல வருகிறது கூத்துத்தான் என்ன வருது, கூத்துத்தான் என்ன வருது, அது அடுத்த மாதத்துல அடுத்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் திருவருளாரே நன்றாக சிந்திப்போமாக, நன்றாக சிந்திப்போமாக, திருவருள் அதுக்கு துணை செய்யுமாக. நம்ம பார்வதி பதே இழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடல் பிறவி அவதாரம் இனியுணதாபயம் எனதுயிருடலும் இனியுடல் விடுக முடியாது. இதுலையும் முத்திர இந்த பாட்டிலையும் இந்த மேல இந்த உடலை எடுத்து சும்மா அடிக்கடி அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது சுவாமி, இந்த மேல இந்த வேலையே இருக்கக்கூடாது. கழுகொடு நரியும் எரிபுவே மகளி கமலனு மயிலை உடையோனேன் இமயவர் முனிவர் வரவிய புலியூரில் நடமருவும் பெருமாளே ஏறி சிற்றம்பரம் பார்வதி பதே